மனிதன் தவறு செய்வதில்லை, சந்தர்ப்பத்தான் நுகர்ந்த உணர்வு அவனை இயக்கி விடுகின்ற அதான் ஆட்சி புரிகின்றது. ஆக நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை பெற்றவன் மனிதன். ஆக மற்ற உயிரினங்கள் மிருகத்தைக் கண்டு அறிவியை நினைத்து அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று எண்ணுகின்றது. இதே போல மனிதன் எனக்கு தொல்லை செய்கிறான் என்றால் அவனவே நினைத்து எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கின்றான் என்று எண்ணி வாழ்கின்றது. அவன் தொல்லை கொடுத்த உணர்வு நமக்குள் வரும்போது தொல்லையை விளைகின்றது. அதே மாதிரி தொழிலின் நிமித்தம் நாம் கடன் கொடுத்து வாங்கியிருக்கிறோம், அது சந்தர்ப்பம் அவர்களால் முடியவில்லை என்றால் எனக்கு கொடுத்தேன் கொடுக்கவில்லை என்ற வேதனை எடுக்கின்றோம். அந்த வேதனை உணர்வு நமக்குள் எடுத்து இஞ்சி சமைச்சு ஆக இந்த வேதனை உணர்வு வளர்க்கப்படக்கும் போது இந்த வேதனை சொல்லி யார் நினைச்சு சொல்லுமோ அங்கேயும் கிடைக்க சேர்ந்து நம்மையும் கிடைக்கின்றது. அந்த வேதனையை நம்மை ஆட்சி புரிய தொடங்கின்றது. நம்முடைய திறமைகள் எவ்வளவு இருப்பினும் முதல் நல்ல குணங்கள் இருக்கும்போது செல்வத்தை தேடினும் அந்த செல்வம் காக்கும் திறமற்று போய்விடுகின்றது. செல்வத்தை செய்ய இருந்து சுகத்தை வாழ்ந்தவர்கள் அது வரவில்லை என்றால் அடுத்து நாம் நினைக்கிறோம் நாம் கேட்பவருக்கு இல்லை என்று கொடுத்து பழகியிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு வரவில்லை என்றால் நாணயத்தை செலுத்தினோம் அந்த எல்லோருக்கும் கொடுத்தோம். இந்த மாதிரி நாலு பேரும் கேட்டால் உடனே அவனோட சண்டை போச்சு. நான் தான் இல்லையே நான் எப்படி கொடுப்பேன், நான் கொடுக்கணும் தான் என்ன இருக்குன்னு இந்த வாதம் தான் வரும். ஆக இந்த வேதனை உணர்வு நமக்குள் எடுத்து எடுத்து ஆக நம்மை அறியாமலே பெரும் சிக்கலில் கொண்டு விட்டு வேதனை உணர்வு நமக்குள் எடுத்து வேதனையான அணுக்கள் வளர தொடங்கி அதன் உணர்வுக்காக உணர்ச்சியை ஊட்டும் அதன் நல்ல உணர்வை நமக்குள் அணுகாத செயல்படுத்தும் அதிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும். இதற்குத்தான் மகாபாரதத்தில் கௌரவர்கள் என்று நீங்கள் ஒவ்வொரு உணர்வுகளையும் நல்லது செய்து கொண்டிருப்பீர்கள். வேதனை என்ற உணர்வு நமக்கு வளர்த்துவிட்டால் அந்த வேதனை வலுபற்றது. அந்த வலுப்பெற்ற உணர்வுகள் நீங்கள் அறிவே அடிக்கடி என்ன வேண்டி வரும், நல்லது யார் சொன்னாலும் உங்களால கேட்க முடியாது, அவர் சொல்றாரு அவருக்கே வேறு நாம் பண்ற அவசியம் எனக்கு. அப்ப அந்த கௌரவர்கள் என்ன செய்யறாங்க, அதன் வலுகொண்டு நல்லதை நமக்குள் விடாதபடி சிந்தனை இல்லாத சில செயல்கள் நடக்கும். ஆகவே இதுல நாம எத்தகைய நிலைகள் எண்ணினாலும் ஆக நம்ம உடல்ல விளைவித்த உணர்வு வேதனை சலிப்பு சஞ்சலம் கோபம் குரோதம் இதெல்லாம் அது வளர்ந்து விட்டால் அதனுடைய வலுகொண்டு நாம் நல்லதை நுகர விடாது. அதான் பஞ்சபாண்டவர். ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நல்லவையா இருந்து இந்த உணர்வின் தன்மையை நாம் வலுகொண்ட நல்ல குணங்களை நாம் எடுத்தாலும் இப்ப நாம் சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பமும் காந்தமும் இன்று துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணவை கவர்கின்றது. அதான் அந்த புலனறிவால் துருவ நட்சத்திரம் என ஒளியின் சுடராக அங்கு விளைகின்றது. ஆகவே அங்கே என்ன செய்கின்றது, இருளி எழுப்பி மெய்ப்பொருக்கானும் அந்த சக்தி பெறுகின்றது. அதிலே அர்ஜுனன் என்பது துருவ நட்சத்திரத்தின் ஒளிகளுக்கு வலிமை. அந்த உணர்வின் தன்மை இந்த ஒளியின் உணர்வை ஊட்டுவது பீமன். வலுகொண்ட உணர்வின் தன்மை கொண்டு எதையுமே அலட்சியமாக தூக்கும் என்று நகுலன் என்பது இணைந்து ஒவ்வொன்றன் இணைந்து அதனுடன் தன் உணர்வை உயர்த்துதல். சகாதேவன் என்பது அந்த உணர்வின் தன்மையை இருளி எழுப்பி அதனுடைய தன்னுடைய பண்புடன் அரவணைத்துக் கொள்வது. ஆகவே அது அந்த தர்மன் என்பது உணர்வின் தன்மை தனக்குள் ஏற்றுக் கொள்வது என்பது வரும். ஆனாலும் தர்மனின் உணர்வினை நிறையும் இந்த புறநறிவு ஐந்தையும் நம்ம அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய கௌரவர்கள் என்னை இப்படி திட்டினானே என்று உணர்வு வரப்போம்போது உள்ளுக்கு வருவதில்லை. நல்லதை செயல்படுத்த முடியும். நீங்க கோபம் வந்துடுச்சுன்னா நீ நல்லது யார் சொன்னாலும் கேட்கறீங்களா, இந்த கோபமான உணர்வுகள் உங்களுக்குள் தோன்றியிருந்தா நல்லது யார் சொன்னா கேட்கறீங்களா, கோபமான உணர்வு நீங்க இருக்கப்படும்போது ஒரு சந்தோஷமான உணர்வு உங்களுக்கு ஒரு நடனக்கலையோ ஒரு நல்ல காட்சியும் சொன்ன என்ன ஆகும், அதையும் உணர்வின் தன்மை கொண்டு இதை அழிக்கத்தான் சொல்லும் இது உதரத்தான் செய்யும். கௌரவருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் ஏனென்றால் நமக்குள் எடுத்துக்கொண்ட தன்னை வாழ்த்துக்கொள்ள உணர்வு தான் நமக்குள் வரை. ஆகவே அதிலிருந்து நாம் மீழ்வதற்கு என்ன செய்வது என்ற நிலைதான் அருள் உணர்வின் தன்மையை நமக்குள் பெருக்கி பழகுதல்கள். ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருக்குவோம் என்றால் நாம் எதை நுகர்ந்தமோ அதனால்தான் இன்னைக்கு மகாபாரத போரில் தர்மனுடன் எது சேர்ந்து சொல்லுகின்றது, நாய் தான் வளர்த்த நாய் தான் சொல்லுகின்றது. நாய் ஏன் அங்கு கொண்டு வரும் மோட்சத்திற்கு, இப்ப நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் தர வேண்டும் என்றும் நமக்குள் தீமைகள் அடங்கி நல்ல உணர்வு செயல்படுத்த வேண்டும் என்றும் எல்லோரும் நலம்பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை சுவாசிக்கின்றது. அந்த சுவாசித்த உணர்வு தான் மற்ற கண்ணனும் நினைச்சுதான் அந்த வலு கொண்டிருந்தாலும் அவனுடைய வலு இழந்து விடுகிறான். பீமனும் என்ன செய்கின்றான், இந்த உயிரான நிலையில் போன கண்ணன் இறந்த பின் இவனுக்கு உணவு கிடைக்காது, இவனும் அழிகின்றான். இறைச்சல் காட்டு அந்த நாய் தான் கூட போதுன்னு மகாபாரதத்தில் அன்னிசீதம் கொண்டு வரும். எது விசுவாசமா இருந்தது, நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர் நுகரப்படும் போது அங்கே போகின்றோம். அதுவும் நுகர்ந்த உணர்வு நம்முடன் இணைந்து பெரியலா நிறைய அடைகின்றது. அதான் நாயை தன்னுடன் அது விசுவாசமா என்னை பாதுகாத்தது என்றால் நாம் நுகர்ந்த உணர்வுதான் இந்த உடலை பாதுகாக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை வலு இழக்காதபடி தன்னை காட்டுகின்றது. ஆக நீதியின் தன்மை எடுத்தாலும் பிறருடைய துயரங்களை எடுத்துக் கொள்வதில்லை. தன் மனைவியை அவமானப்படுத்தினாலும் அதே சமயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வரலை. ஆக அவர்களும் அறிந்து உணரட்டும் என்ற உணர்வு குறைகின்றது. ஆகவே இதை அனைத்தையும் கண்களால் கவர்ந்து உணர்ந்த நிலைகள். துரோபதி யாரு, நமது கண்ணனின் சகோதரி தான். கண்கள் தான் மற்றதை கவர்ந்து நமக்கு உணர்த்துகின்றது. ஆக நாம் கண்ணால் பார்க்கின்றோம். கண்ணின் நிலைகள் காந்த புலனறி கவர்ந்து உயிருடன் இயக்கப் போகும்போது துரோபதி இந்த புலனறிவு அஞ்சு எதுவோ எதன் வலு எதுவோ அதற்கு தக்கவாறு அதை இயக்கி காட்டுவோம். ஆகவே இதுகளெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்குத்தான் தன் கண்ணனின் சகோதரி இறந்து கண்ணனின் சகோதரியை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். வர்ணனை ஆனாலும் வலிமையான நிலைகள் கொண்டாலும் அதன்படி இந்த புலநெறிவுகள் அஞ்சும் இந்த கண்கள் எப்படி அந்த வலு கொண்ட உணர்ப்படி உடலாக்கப்படும் போது பீமனாகின்றான், நகலன் ஆகின்றான். நகலன் என்றால் மற்ற உணர்வுகளை சிந்திக்கப்படி செய்கின்ற சகாதேவன் ஒன்றுக்கு உதவி செய்யும் தன்மை வருகின்றான். உணர்வின் தன்மை பெற்ற பின் சாந்தத்தின் நிலை உள்ளடங்கி அதன்படி தீமைகள் எண்ணாதபடி தனது உணர்வின் தன்மை பெறுகின்றான் தர்மம் அங்கே நிலை கொண்டு. ஆக தீமையை நுகரவில்லை, அதன் நல்ல உணர்வின் தன்மையை நுகர்ந்தான். இருந்தாலும் இந்த பஞ்சபாண்டவர்கள் இதை உணர்வு என்ன தீமையாகின்ற, ஆக தீமை என்ற உணர்வு உள்புகாதபடி தடுத்து நிறுத்தி இந்த உணர்வின் தன்மை போர் முறை கொண்டு இவர்கள் எந்த வகையிலும் செயல்படாத நிலையால் அவர் நம் உடலுக்குள் சேர்த்து கொண்ட அந்த மற்ற நமக்குள் தீமைகள் எதுவோ அது நமக்குள் வராதபடி தடுத்து நிறுத்தும். அதை நாம் வலிமை எதிலே கொண்டு வர வேண்டும் என்றால் அங்கே கொஞ்சம் அதனை காட்டுகின்றவர் துரோபதி என்ன சூழலை ஆடி விடுகின்றான். எந்த மனிதன் ஒவ்வொரு சொற்களையும் சிக்கி விடுகின்றான். சிக்கல் ஆனவர் பண்ணிச்சுனா இதை அவமானப்படுத்துறார். யாரு துரோபதி எல்லா சபையில வச்சு நிர்வாணப்படுத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அவன் நிர்வாணப்படுத்துறது என்னவில்லை, தன் உணர்வின் தன்மை என்ன செய்கின்றான், அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணத்தை அங்கே செலுத்தும், தன்னை அவமதிக்கிறார் என்று எண்ணவில்லை துரோபதி. அதனால்தான் நாம் யார் அவமதித்தாலும் எதனுடைய நிலைகள் வந்து அவமதிக்கிறார் என்று உணர்வின் தன்மை நமக்குள் வகுத்தால் அதன் உணர்வே நமக்குள் விளைந்துவிடும் என்ற நிலையை நாம் எப்படி மறுத்து பழக வேண்டும் என்று இங்கே காட்டப்படுங்க. ராமாயணத்திலே தான் காட்டுகின்றன. அதாவது வந்து கண்ணன் அது வந்து ராமன் அர்ஜுனனை நேரடியாக பார்க்கவில்லை. ஆகவே அதே சமயத்தில் அவன் அரு உணர்வை தனக்குள் எடுத்து பாறுமையில் அந்த குகமையில் இருக்கும் பாறையை மூடி விடுகின்றான். அப்ப அந்த அர்ஜுன் அதர்ந்து அங்கே வாலியின் உணர்வை வலுக்குறைக்க செய்கின்றான். ஆக இதை போல இங்கே மகாபாரதத்தில் துரோபதி நாம் நுகரும் சக்தியின் தன்மையை அவமதிக்கும் உணர்வுகள் இருப்பினும் அதை அவமதிப்பான உணர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலை கொண்டு நாம் ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் நம்மை ஒன்றும் பாதிக்காது. ஆக நமக்குள் என்றுமே நமக்குள் என்றும் மூடிய மறைப்பான அந்த உணர்வுகள் நமக்குள் உண்டும். ஏனென்றால் நம்ம வலுகொண்ட உணர்வுண்டுதான் நாம் செயற்பட வேண்டுமே தவிர என்பதை உணர்த்துவதற்குத்தான் வேறு மகாபாரதத்தில் இதையும் தெளிவாக காட்டுகின்றன.